அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. ஏப்ரல் திங்கள் 28 நாள் திங்கட்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் மணிவண்ணன். இன்றைய தமிழிசை நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கில் எவரஸ்ட் சிகரம் ஏறும் முயற்சிக்கு துணை புரியும் ஷெர்பாக்கள் வேலை நிறுத்தத்தால் இந்த வருட மலை ஏறும் முயற்சிகள் நிறுத்தப்பட்டிருப்பது பற்றிய செய்தி, பாபா ராம்தேவ் ராகுல் காந்தி தலித் வீடுகளுக்கு செல்வது குறித்து தெரிவித்த கருத்துக்களுக்கு வருத்தம் தெரிவித்திருப்பது பற்றிய செய்தி, பயங்கரவாத தடை சட்டத்தை விலக்கிக் கொள்ள இலங்கை வடமாகாணத்தில் தீர்மானம் கொண்டுவரப்பட்டிருப்பது பற்றிய செய்தி குறிப்பு,
இந்த பயங்கரவாத தடை சட்டம் ஆனது தமிழ் மக்களுடைய அமைதியான வாழ்க்கையை சீர்குலைப்பதற்காக இந்த அரசாங்கம் பாவிச்சு வருகின்றதுதான் எங்கட முக்கிய பிரச்சனை. பயங்கரவாதம் முற்றாக ஒழிக்கப்பட்டு விட்டது என்று நமது ஜனாதிபதியாலேயே பிரகடனப்படுத்தப்பட்டது.
தமிழ்நாட்டில் ஹாட் ஏர் பலூனில் நடந்த திருமண சடங்கு பற்றிய செய்திகள் வந்திருக்கும் நிலையில், திருமணங்களை ஆடம்பரமாக நடத்தும் போக்கு பற்றிய ஒரு பேட்டி,
இப்பதான் வந்து மக்கள் வந்து புதுசா புதுசா ஏதாவது லான்ச் பண்ணணும், புதுசு புதுசா பண்ணணும் மாதிரி ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கு. மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா ஒரு கிராண்ட் வெட்டிங்ஸ் என்பது தமிழ்நாட்டுல வந்து இப்போ லாஸ்ட் 2 இயர்ஸ் தான் இன்ட்ரோடியூஸ் ஆகி வந்துட்டு இருக்கு.
பின்னர் விளையாட்டரங்கம் ஆகியவை கேட்கலாம்.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் சிவராமகிருஷ்ணன் மற்றும் பூபாலரத்னம் சீவகன்.
கிழக்கு யுக்ரைன் பகுதியில் இருக்கும் கார்கிவ் நகரின் மேயர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டு அவர் ஆபத்தான நிலையில் இருக்கின்றார். அடையாளம் தெரியாத துப்பாக்கிதாரிகள் அவரை முதுகில் சுட்டனர் என்றும், இதையடுத்து அவருக்கு 2 மணி நேர அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது எனவும் மேயர் ஹெனடி கெர்னஸின் பேச்சாளர் கூறுகின்றார்.
Сразу же его привезли сюда. Я так понимаю, что даже скорую не вызывали, охрана положила его машину, привезла.
அவரது பல உள்ளுறுப்புகள் சேதமடைந்துள்ளன என்றும், அவர் தனது உயிருக்காக போராடி வருகின்றார் என்றும் அவருக்கு சிகிச்சை அளித்து வரும் மருத்துவமனையின் இயக்குநர் கூறியுள்ளார். துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கான கர்னஸ் பதவியிலிருந்து அகற்றப்பட்ட முன்னாள் அதிபரின் கூட்டாளி என்றாலும், இப்பொழுது அவர் ஒன்றுபட்ட யுக்ரைன் எனும் கொள்கையை ஆதரிக்கின்றார்.
யுக்ரைனிய நெருக்கடியை தீர்க்கும் நோக்கிலான சர்வதேச உடன்படிக்கையை ஏற்க ரஷ்யா தவறிவிட்டதாக குற்றம் சாட்டி, அந்த நாட்டுக்கு எதிராக விதிக்கப்பட இருக்கின்ற மேலும் பொருளாதார தடைகள் பற்றிய விவரங்களை அமெரிக்கா தந்திருக்கின்றது. ரஷ்யாவின் முக்கிய பெட்ரோலிய நிறுவனமான ராஸ்நெஃப்டின் தலைவரான ஐகோர் சச்சின் உட்பட அதிபர் புட்டினின் உள்வட்டாரத்தைச் சேர்ந்த மேலும் 7 தனிநபர்கள் மற்றும் 17 ரஷ்ய நிறுவனங்களை இந்த புதிய தடைகள் இலக்கு வைத்திருக்கின்றன. ரஷ்ய ராணுவ பலத்துக்கு பங்களிப்பு செய்கின்ற உயர் தொழில்நுட்ப நிபுணர்களையும் அது இலக்கு வைத்திருக்கின்றது. கடந்த மாதம் கிரைமியாவை ரஷ்யா தன்னுடன் இணைத்ததை அடுத்து கொண்டுவரப்பட்ட அமெரிக்க ஐரோப்பிய விசா தடைகள் மற்றும் சொத்து முடக்கம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு இந்த புதிய தடைகள் வருகின்றன.
யுக்ரைன் தமது எரிசக்தி தேவைகளுக்கு ரஷ்யாவை மட்டுமே நம்பியிராமல் ஸ்லோவேக்கியாவிலிருந்து எரிவாயு வாங்கும் ஒப்பந்தம் ஒன்றில் கையெழுத்திட்டுள்ளது. இதன்படி இப்பொழுது உபயோகத்தில் இல்லாத எரிவாயு குழாய் இணைப்புகள் மீண்டும் திறக்கப்பட்டு ஐரோப்பாவிலிருந்து உபரியாக இருக்கும் எரிவாயு கிழக்காக திருப்பப்பட்டு யுக்ரைனை வந்தடையும். இது அந்நாட்டின் மொத்த தேவையில் சுமார் 1/7. யுக்ரைனுக்கும் ரஷ்யாவின் எரிவாயு பெருநிறுவனமான கேஸ் புரோமுக்கும் இடையே செலுத்தப்படாத கட்டணங்கள் தொடர்பில் சர்ச்சை நீடித்து வரும் நிலையில், அந்த நிறுவனம் யுக்ரைனுக்கான எரிவாயு வழங்களை நிறுத்திவிடும் என்று அச்சங்கள் மேலோங்கி வருகின்றன.
எகிப்தில் தடை செய்யப்பட்டிருக்கின்ற முஸ்லிம் சகோதரத்துவ இயக்கத்தின் தலைவரான முகமது பாதிக்கும், அந்த இயக்கத்தின் ஆதரவாளர்கள் கிட்டத்தட்ட 700 பேருக்கும் மரண தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என அந்த நாட்டின் நீதிபதி ஒருவர் பரிந்துரைத்திருக்கின்றார். சென்ற வருடம் மின்யா என்ற ஊரில் நடந்த கலவரங்கள், போலீசார் தாக்கப்பட்டமை மற்றும் கொல்லப்பட்டமை போன்ற குற்றங்கள் இவர்கள் மீது நீதிமன்றம் உறுதி செய்திருந்தது. அந்த தீப்பயிர் உறவினர்கள் கேட்டபொழுது அதிர்ச்சியடைந்த பெண்கள் ஒப்பாரி வைத்து அழுது புரண்டார்கள். இவர்கள் சம்பந்தப்பட்ட வழக்கு தற்பொழுது எகிப்தின் மூத்த மத அதிகாரியான தலைமை முஃப்தியின் பரிசீலனைக்கு வருகின்றது. அவர் எடுக்கின்ற இறுதி முடிவு ஜூன் மாத பிற்பகுதியில் வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்படுகின்றது.
தென்கொரிய அதிபர் பார்க் கன் ஹே மீது வடகொரியா தொடுத்துள்ள வாய்மொழியான தாக்குதல் ஆபாசமானது, வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது என கூறியுள்ள தென்கொரியா அதை வன்மையாக கண்டித்துள்ளது. வடகொரியா வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் தமது நாட்டு அதிபர் பார்க் அம்மையாரை ஒரு வேசியை போன்றவர் என்று கூறியுள்ளது தார்மீகமற்ற ஒன்று என தென்கொரிய அரசின் பேச்சாளர் ஒருவர் கூறியுள்ளார். அதேபோல அமெரிக்க அதிபர் ஒபாமா பாலியல் தரகருக்கு ஒப்பானவர் எனவும் வடகொரியாவின் அந்த அறிக்கை கூறுகிறது. இருநாட்டு அரசுகளும் ஒருவர் மீது மற்றொருவர் அவதூறு பிரச்சாரங்களை முன்னெடுப்பது இல்லை என்று கூறும் உடன்படிக்கையை இந்த அறிக்கையை வெளியிட்டுள்ளதன் மூலம் வடகொரியா மீறியுள்ளது என்று தென்கொரியா தெரிவித்துள்ளது. கடந்த வாரம்தான் வடகொரியாவின் அணு ஆயுத சோதனைகள் தொடர்பில் அமெரிக்காவும் தென்கொரியாவும் கடும் எச்சரிக்கை விடுத்திருந்தன.
சிரியாவில் கிளர்ச்சிக்காரர்களின் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற பெரிய நகரான அலெப்போவுக்கு சென்று நிலைமலை பார்த்த பிபிசி குழு ஒன்றுக்கு அபூர்வமான வாய்ப்பு ஒன்று கிடைத்திருக்கின்றது. அரசாங்க படையணிகளின் பான் தாக்குதல்களால் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்ட பகுதிதான் அலெப்போ நகராகும்.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இன்றைய செய்தியரங்கில் பன்னாட்டு குறிப்பொன்று. இமயத்தில் இந்த வருடத்துக்கான மலையேறலை நேபாளத்தின் ஷெர்பா வழிகாட்டிகள் ரத்து செய்ததை அடுத்து மலையேறிகள் எல்லாம் எவரெஸ்டின் அடிவார முகாமிலிருந்து திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். 9 நாட்களுக்கு முன்னதாக பெரும் பனிச்சரிவில் கொல்லப்பட்ட 16 ஷெர்பாக்களின் ஞாபகார்த்தமாக அவர்கள் இதை செய்கிறார்கள். தனது சகா பனியில் அடியில் புதைந்து இறந்ததை நேரில் பார்த்த ஒருவர் தான் இனி என்றைக்கும் மலையேறச் செல்ல மாட்டேன் என்று பிபிசியிடம் கூறியிருக்கிறார். காட்மாண்டுவிலிருந்து பிபிசியின் செய்தியாளர் யோகிதா லிமையை அனுப்பிய செய்திக்குறிப்பை தமிழ் வழங்குகிறார் சீவகன்.
பெரும் மலை போல சரிந்து வந்த பனி தனது பாதலிருந்த அனைத்தையும் அப்படியே அடித்துச் சென்றது. இந்த வருடம் மலையேறு பருவத்துக்காக பாதையை திருத்திக் கொண்டிருந்த ஷெர்பா வழிகாட்டிகளை அது தாக்கியிருக்கின்றது. இந்த மலைச்சிகரம் கண்ட மிகப்பெரிய அழிவு இது. இப்படியான கோடை காலத்தில் நூற்றுக்கணக்கானோர் ஒவ்வொரு ஆண்டிலும் இங்கு மலையேறுவது வழக்கம். பலி காண்பிப்பதற்காக அவர்கள் முற்றிலும் ஷெர்பாக்களிலேயே தங்கியிருப்பார்கள். காஜி ஷெர்பா காப்பாற்றப்படுவதற்கு முன்னதாக 3 மணித்தியாலம் பனியில் புதைந்து கிடந்திருக்கின்றார். ஆபத்து நிலையை அவர் கடந்துவிட்டாலும் இன்னமும் அதிர்ச்சி நீங்கவில்லை அவருக்கு. தனக்கு அருகில் தனது சக வழிகாட்டி இறந்ததை நேரில் பார்த்ததாக அவர் கூறுகிறார்.
பனிமலை என் மீது விழுந்தது ஒரு பயங்கரமான அனுபவம். அதுதான் நான் கடைசியாக மலையேறியது. இனிமேல் அங்கு போகவே மாட்டேன்.
இறந்த அனைவரின் ஞாபகார்த்தமாக இந்த வருடம் எவரும் மலையேறுவதில்லை என்று ஷெர்பாக்கள் முடிவு செய்திருக்கின்றார்கள். குழுக்கள் எல்லாம் எவரெஸ்டின் அடிவார முகாமிலிருந்து திரும்பிக் கொண்டிருக்கின்றன. அப்படி திரும்பி வந்தவர்களில் எட் மாசக் அவர்களும் ஒருவர்.
3 வருடங்களுக்கு
முன்னர் பனிச்சறுக்கில் பெரும் விபத்தில் நான் சிக்கினேன். மாடிப்படிகளில் கூட என்னால் ஏற முடியாத நிலையானது. ஆனால் இப்போது எவரெஸ்டில் ஏறவே நான் வந்துவிட்டேன். ஆனால் இந்த தடவை அதை ரத்து செய்து விட்டார்கள் என்பது மிகவும் ஒரு உணர்ச்சி பூர்வமான விஷயம்.
சுற்றுலாத்துறை வருமானத்துக்காக மலையேற்றத்தை பெரிதும் நம்பியிருக்கின்ற ஒரு நாட்டுக்கு இது பல வழிகளிலும் பெரும் இழப்பு. எவரெஸ்டில் மலையேறுவதற்கான இந்த வருட பருவகாலம் இப்பொழுது முடிந்துவிட்டது போலத்தான் தோன்றுகின்றது. பெரும்பாலான மலையேறிகள் அடுத்த வருடம் மீண்டும் வருவதை பற்றி யோசிக்கலாம். ஆனால் இங்கு பலருக்கு இந்த அறிவு அவர்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்திவிட்டிருக்கின்றது. இறந்து போன ஷெர்பாக்களில் இந்த அனிதாவின் கணவரும் ஒருவர். அவருக்கு 11 மாத பெண் குழந்தை ஒன்றும் இருக்கின்றது. இனி தான் தான் குழந்தைக்கு தாயும் தந்தையும் என்கின்றார் அவர்.
நான் தான் அவளை பாதுகாக்க வேண்டும். எனக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அரசாங்கம் எனக்கு ஒரு வேலை தர வேண்டும்.
தன்னுடைய குழந்தையின் எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கின்ற அதே வேளை கடந்து போன காலத்தை நினைத்து பார்ப்பது அவருக்கு மிகவும் கடினம். அவர்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தந்த அதே இமயம் இன்று எல்லாவற்றையும் அவர்களிடமிருந்து பறித்துவிட்டது.
செய்தியை வழங்கியவர் சீவகன். இனி ஒரு இலங்கை குறிப்பு. இலங்கையில் விடுதலை புலிகள் இயக்கத்தை மீண்டும் உருவாக்க முயற்சிகள் நடக்கின்றன என்று அரசு கூறி வடமாகாணத்தில் பலரை கைது செய்துள்ள நிலையில் இன்று வடமாகாண சபையில் இலங்கை அரசை பயங்கரவாத தடை சட்டத்தை திரும்ப பெற்றுக்கொள்ள கோரும் தீர்மானம் ஒன்று நிறைவேறியிருக்கிறது. இதுகுறித்து வவுனியாவிலிருந்து செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இன்று யாழ்ப்பாணத்தில் கூடிய வடமாகாண சபையில் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. இதற்கான பிரேரணையை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உறுப்பினர் டாக்டர் சிவமோகன் அவர்கள் சபையில் முன்மொழிந்திருந்தார். அவரை தொடர்பு கொண்டு இது பற்றிய விவரம் என்ன என கேட்டேன்.
இந்த பயங்கரவாத தடை சட்டம் ஆனது தமிழ் மக்களின் அமைதியான வாழ்க்கையை சீர்குலைப்பதற்காக இந்த அரசாங்கம் பாவிச்சு வருதுன்றதுதான் எங்களோட முக்கிய பிரச்சனை. 2009 பயங்கரவாதம் முற்றாக ஒழிக்கப்பட்டு விட்டது என்று நமது ஜனாதிபதியாலேயே பிரகடனப்படுத்தப்பட்டது. அப்படி இருந்தும் இன்றைக்கு 5 வருடங்கள் பூர்த்தியாக இருக்கின்ற பொழுதும் அதை நீக்காது தொடர்ச்சியாக அந்த சட்டத்தை எமது மக்களின் நிலவி வருகிறோம். அதில் ஒரு சரத்து கூறுவது பயங்கரவாத செயல்களுடனும் தொடர்பில்லாத நபர்களை கூட தங்களுக்கு தகவல் தரவில்லை என்று ஒரு குற்றத்தை சுமத்தி அவர் 7 வருடங்கள் அடைக்க முடியும். அதேபோல் பிணையில விடுவிக்கப்பட முடியாதவாறு அவர்களுக்கு காவலை தொடரலாம். போலீசார் எந்த நேரமும் எவரையும் அரெஸ்ட் பண்ணக்கூடிய சில அதிகாரங்கள் கூட அதுல இருக்கிறது. இன்னும் ஒன்று என்னன்னா 72 மணித்தியாலங்கள் ஒரு ஆளை தடுப்பு காவலில் வைத்து சித்திரவதை செய்து ஒரு ஒப்புதல் வாக்குமூலத்தை பெற்றுக்கொண்டு நீதிமன்றத்தில் முன்னிறுத்தி 3 மாத காலத்துக்கு 1 தடவைன்னு 6 தடவைகள் தொடர்ச்சியாக தடுப்பு காவலில் வைக்க முடியும். எந்த ஒரு பத்திரிகை ஊடகத்தையும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி தடை செய்யும்
என்றார் வடமாகாண சபை உறுப்பினர் சிவமோகன் அவர்கள். இந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் மூலம் கைது செய்யப்படுகின்ற சந்தேக நபரிடமிருந்து ஒப்புதல் வாக்குமூலம் ஒன்றை பெறுவதற்காக செய்யப்பட்டுள்ள வசதியானது மிகவும் மோசமானது என்று அவர் குறிப்பிடுகின்றார்.
இந்த சரத்து சொல்லுது என்னன்னு சொன்னா, குற்ற ஒப்புதல் வாக்குமூலத்தை வைத்துக் கொண்டே வழக்கு தாக்கல். எனவே இவர்கள் இந்த பயங்கரவாத தடை சட்டமானது இந்த சரத்துக்களை வைத்துக் கொண்டு பெண்கள், இளைஞர்கள், புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட போராளிகள் கூட பலர் சும்மா சும்மா காரணங்களை சொல்லி உள்ளே திரும்பவும் அடைத்திருக்கிறார்கள். சிறுமிகளை கூட அப்படி தடைத்திருக்கிறார்கள். அதற்கு கூட இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை பாவித்திருக்கிறார்கள். எனவேதான் நாம் இதை நீக்க வேண்டும் என இலங்கை பாராளுமன்றத்தை கோரும் ஒரு பிரேரணையை கொண்டிருக்கிறோம்.
உண்மையிலே இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கிறதுக்கு பாராளுமன்றத்துக்குத்தான் அதிகாரம் இருக்கிறது. அந்த அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டியது நாடாளுமன்றத்தில் இருக்கின்ற உறுப்பினர்கள். அங்க பலவிதமான கட்சிகள் இருக்கின்றன. அவற்றில் அநேகமான கட்சிகள் அரசாங்கத்துடன் இணைந்துள்ள கட்சிகளாக இருக்கின்றன. பாராளுமன்றத்தில் 3-2 பெரும்பான்மை பலமும் கூட அரசாங்க தரப்புக்கு இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் இந்த மாகாண சபையில நிறைவேற்ற இந்த பிரேரணை பலனுள்ளதாக அல்லது அவருடைய கவனத்தை ஈர்த்து அதை நீக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கக்கூடியதாக இருக்கும் என்று நம்புறீங்களா?
என்ன பிரச்சனைன்னு சொன்னா, இது வடக்கு கிழக்கு மாகாணங்களில் மட்டும்தான் இவர்கள் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை இன்று இதுக்குள்ளே புகுத்தி வைத்துக் கொண்டு எமது மக்கள் மீது அழுத்தங்களை பிரயோகித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இது எமது உள்வீட்டு பிரச்சனை. நாம் இதை நீக்க சொல்லி கேட்டால் தான் நமக்கு ஆதரவு சர்வதேசத்தில் இருந்து கூட வரும். ஏனென்றால் இந்த யுத்தம் முடிந்த பின் ஐநா சபையால் சர்வதேச நாடுகளால் பயங்கரவாத தடை சட்டத்தையும் அவசர கால தடை சட்டத்தையும் நீக்க வேண்டும் என்ற ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டது. ஆனால் இதுவரை நாம் கோரவில்லை. இப்பொழுது நாமும் அதை கோருகிறோம். எனவே இந்த அழுத்தங்கள் இந்த அரசை நோக்கி திரும்பும் என்ற ஒரு நம்பிக்கையில் தான் நாம் இந்த பிரச்சனையை கொண்டிருக்கிறோம்
என்றார் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வடமாகாண சபை உறுப்பினர் டாக்டர் சிவமோகன் அவர்கள்.
செய்தியை வழங்கியவர் மாணிக்க வாசகம். இனி சில இந்திய குறிப்புகள். ராகுல் காந்தி தேர்தல் பிரச்சாரத்தில் தலித்துகளின் வீடுகளுக்கு செல்வதை பற்றி யோகா பிரமுகர் பாபா ராம்தேவ் தவறாக பேசினார் என்ற குற்றச்சாட்டுகள் வந்துள்ள நிலையில் அவர் மீது வழக்கு ஒன்று தொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த செய்திக்குறிப்பை தருகிறார் டெல்லியிலிருந்து ஜெயக்குமார்.
ஐக்கிய ஜனதாதளம் கட்சியின் மூத்த தலைவரும் பீகார் மாநில உணவு அமைச்சருமான ஷியாம் ரஜக் தொடர்ந்துள்ள இந்த வழக்கில் பாபா ராம்தேவ் கூறிய கருத்துக்காக அவர் மீது இந்திய தண்டனை சட்டம் 354 கீழ் நடவடிக்கை எடுக்க கோரப்பட்டுள்ளது. இந்த மனு மீதான விசாரணை நாளை நடைபெறவுள்ளது. காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் ராகுல் காந்தி தனது தேர்தல் பிரச்சாரத்திற்காக தலித் மக்களின் வீட்டுக்கு சென்று வருவதை பற்றி கடந்த ஏப்ரல் 25 பேசிய யோகா குரு பாபா ராம்தேவ் அவர் சுற்றுலா மற்றும் தேனிலவுக்கு சென்று வருவது போல் அங்கு செல்வதாக ஏளனம் செய்தார். இதுபோன்ற இழிவுபடுத்தும் பேச்சுக்களை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறிய காங்கிரஸ் அவர் மீது தேவையான நடவடிக்கைகள் எடுக்க வலியுறுத்தியது. அதேபோல் பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் மாயாவதி இதுகுறித்து குறிப்பிடுகையில் இந்த கருத்தின் மூலம் தலித் மக்களை இழிவுபடுத்தியுள்ளதாக குற்றம் சாட்டினார். இது தொடர்பில் அவரை கைது செய்து நடவடிக்கை எடுக்க கோரி பல்வேறு தரப்பிலிருந்தும் தொடர்ந்து அழுத்தம் கொடுக்கப்பட்டு வந்த சூழலில் பாபா ராம்தேவ் இந்த குற்றச்சாட்டுகளை மறுத்து விளக்கம் அளித்தார். தலித் மக்களை இழிவுபடுத்தும் நோக்கில் இவ்வாறு தாம் கூறவில்லை என்றும் அவ்வாறு கருதுவோரிடம் தாம் பகிரங்கமாக மன்னிப்பு கோருவதாகவும் தெரிவித்தார். தேசிய தேர்தல் ஆணையம் இவரது கருத்துக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளதோடு உத்தரப்பிரதேச மாநிலத்தின் தலைநகர் லக்னோவில் வரும் மே 16 வரை அவர் எந்த ஒரு நிகழ்ச்சியிலும் பங்கேற்க தடை விதித்துள்ளது. மக்களிடையே வெறுப்புணர்வை தூண்டும் வகையில் எந்தவிதமான பேச்சு அமைந்தாலும் அதற்கெதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. இந்த விவகாரம் குறித்து கருத்து கூறிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலாளர் டி ராஜா, பாபா ராம்தேவ் உட்பட அனைவரும் சட்ட வரையறைக்கு உட்பட்டவர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது என்றார். இந்நிலையில் இன்று இமாச்சல பிரதேச மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளருக்கு ஆதரவாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரும் பாபா ராம்தேவ் தலித் மக்களை சில அரசியல் கட்சிகள் தவறாக வழிநடத்துவதாக குற்றம் சாட்டினார். தாம் கூறிய பேச்சுக்கு தவறான அர்த்தத்தை கொடுத்து தலித் மக்களை தனக்கு எதிராக திசை திருப்பும் நோக்கோடு அவர்கள் செயல்படுவதாகவும் குறை கூறினார்.
செய்தியை வழங்கியவர் ஜெயக்குமார். ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கில் விசாரணைக்கு விதித்திருந்த தடையை இந்திய உச்சநீதிமன்றம் இன்று விலக்கிக் கொண்டிருக்கிறது. இதுகுறித்து டெல்லியிலிருந்து சங்கீதா.
பெங்களூரு சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக முதல்வருமான ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கின் விசாரணைக்கு வழங்கப்பட்டிருந்த தற்காலிக தடையை நீக்குவதாக இந்திய உச்சநீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த சொத்து குவிப்பு வழக்கு தொடர்பில் அந்த வழக்கின் அரச வழக்கறிஞரான பவானி சிங்கின் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் அவரால் அந்த வழக்கு விசாரணைக்கு ஆஜராக இயலவில்லை என்று அவர் சார்பில் தொடுக்கப்பட்ட மனுவை ஏற்றுக்கொண்ட உச்சநீதிமன்றம் கடந்த ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதியன்று சொத்து குவிப்பு வழக்கின் விசாரணைக்கு 3 வார கால தற்காலிக தடை விதித்து உத்தரவிட்டிருந்தது. இன்று உச்சநீதிமன்றத்தில் பவானி சிங்கின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் நாகேந்திர ராய், பவானி சிங்கின் உடல்நிலை தற்போது சரியாகி உள்ளதாகவும், ஜெயலலிதாவுக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கில் பவானி சிங் ஆஜராக தயாராக இருப்பதாகவும் தெரிவித்ததை அடுத்து இந்த சொத்து குவிப்பு வழக்கின் விசாரணை மீது வழங்கப்பட்டிருந்த தற்காலிக தடையை நீக்குவதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்திருந்தது. இன்று இந்த உத்தரவை பிறப்பித்த உச்சநீதிமன்ற நீதிபதி பி எஸ் சௌஹான் மற்றும் ஜே செல்மலேஸ்வர் ஆகியோர் அடங்கிய அமர்வு, அடுத்த கட்ட விசாரணைகளில் பவானி சிங் தொடர்ந்தும் ஆஜராக வேண்டும் என்றும், எந்த காரணங்களை காட்டியும் அவர் ஆஜராகுவதிலிருந்து விலகக்கூடாது என்றும் அறிவுறுத்தியது. இதற்கிடையில் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா மற்றும் அவருடைய தோழி சசிகலா மீதான வருமான வரி கணக்கை தாக்கல் செய்யாதது தொடர்பான சென்னை பெருநகர குற்றவியல் நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் வழக்கு 19ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இவர்கள் இருவரும் எப்போது நேரில் ஆஜராக வேண்டும் என்பது அன்றைய தினம் முடிவு செய்யப்படும் எனவும் சென்னை பெருநகர குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி தட்சிணாமூர்த்தி தெரிவித்தார். இன்று உச்சநீதிமன்றத்தின் வேறு ஒரு வழக்கு விசாரணையில் கடந்த 2000ஆம் ஆண்டில் தில்லி செங்கோட்டை மீது நடத்தப்பட்ட தாக்குதல் தொடர்பில் குற்றஞ்சாட்டப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்ட பாகிஸ்தானை சேர்ந்த முகமது ஆரிஃப் என்பவரின் மரண தண்டனைக்கு இந்திய உச்சநீதிமன்றம் தடை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. மேலும் இந்த வழக்கின் விசாரணையை ஒரு அரசியல் சாசன அமர்வுக்கு பரிந்துரைத்து தலைமை நீதிபதி ஆர் எம் லோதா தலைமையிலான அமர்வு உத்தரவிட்டது.
டெல்லியிலிருந்து சங்கீதா. திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகின்றன என்பார்கள். சொர்க்கத்தை நோக்கிய பாதையில் சொர்க்கம் என்று ஒன்று இருந்தால், அதில் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால், அது இருப்பதாக கருதப்படும் வானத்தில் பலூனில் பறந்து திருமணம் செய்தால் என்ன என்ற யோசனை தமிழ்நாட்டில் ஒரு தம்பதியருக்கு வர, தங்கள் திருமணத்தில் ஒரு பகுதி சடங்கை அவர்கள் ஹாட் ஏர் பலூன் என்ற உஷ்ணக்காற்று அடைக்கப்பட்ட பலூனில் பறந்து செய்திருக்கிறார்கள். இந்த மாதிரி வினோத முறைகளில் தங்கள் திருமணத்தை மறக்க முடியாத அனுபவமாக மாற்றும் நடைமுறைகள் அதிகரித்து வருகிறதா? இதுபோன்ற திருமணம் மற்றும் பிற சமூக வைபவங்களை நடத்த ஏற்பாடு செய்யும் ஐஸ் இவன்ஸ் என்ற சென்னையிலிருந்து இயங்கும் நிறுவனத்தின் மேலாளர் அருண் செல்வராஜன் அவர்களை கேட்டேன்.
இது வந்து ஒரு ஆரம்ப கட்டத்தில் தான் இருக்கு. இப்பதான் வந்து இந்த மக்கள் வந்து புதுசா ஏதாவது லான்ச் பண்ணணும், புதுசா பண்ணணும்னு மாதிரி இப்போதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கு. மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா ஒரு கிராண்ட் வெட்டிங்ஸ் என்பது தமிழ்நாட்டுல வந்து இப்போ ஒரு லாஸ்ட் 2 இயர்ஸ் தான் இன்ட்ரோடியூஸ் ஆகி வந்துட்டு இருக்கு. அண்ட் ஹாட் ஏர் பலூன் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இன் தமிழ்நாடு நாங்க பண்ணது.
அது எப்படி பண்ணீங்க? அந்த ஹாட் ஏர் பலூன் மூலமா என்ன, இப்ப தாலி கட்டுறதே அதுல பண்ணீங்களா, இல்ல ஒரு திருமணத்தோட ஒரு சடங்குல ஒரு பகுதியை மட்டும் பண்ணீங்களா?
ஆமா சார், ஆக்சுவலா வடநாட்டு கல்யாணத்துல பாத்தீங்கன்னா ஜெய்மாலான்னு சொல்லி ஒரு கன்செப்ட் இருக்கு. வர்மாலான்னு சொல்லுவாங்க, ஒரு ஜெய்மாலான்னு சொல்லுவாங்க. அது வந்து மாலை மாத்திக்கிறது. ஸோ அந்த மாலை மாத்திக்கிற இவெண்ட் வந்து நாங்க பலூன்ல பண்ணினோம். அந்த பலூன்ல மாலை மாத்தோம். பலூன்ல அப்பின்ற ஸ்கை ஒரு 200 ஃபீட் ஹைட்ல இருக்கும் போது அவங்க மாலை மாத்திக்கிட்டாங்க. அதையே நாங்க லைவா நாங்க ஸ்டேஜ்லயும் காமிச்சோம் எல்லா கெஸ்ட்டுக்கும்.
கல்யாண மண்டபம் வந்து அப்போ இந்த பலூன் ஹாட் ஏர் பலூன் பறந்த இடத்துக்கு பக்கத்துல இருந்துச்சா இல்ல வேற எங்கேயாவது?
பக்கத்துலயே. கல்யாணம் வந்து ஒரு ஓபன் லான்ல தான் நடந்துச்சு, ஒரு பெரிய கிரவுண்ட்ஸ்ல.
இந்த 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 மாதிரி ஹாட் ஏர் பலூன்ல ஒரு திருமணத்தை நடத்துறது அல்லது திருமணத்தோட ஒரு பகுதியை நடத்துறதுன்னா என்ன செலவாகுது? இதுக்கு
செலவு பாத்தீங்கன்னா, செலவு வைஸ் ஆக்சுவலி இது வந்து கொஞ்சம் ஜாஸ்தி, கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான அஃபேர் தான். ஆனா பாத்தீங்கன்னா மக்கள் வந்து பண்ற டிஃப்ரெண்டான கல்யாணத்தை இது இந்த பட்ஜெட் பண்ணி ஒரு பெரிய ஒரு விஷயமா கிடையாது. இது ஒரு கொஞ்சம் செலவாகும்.
இந்த கல்யாணத்தை வந்து சாதாரணமா எளிய முறையில கோயில போய் பண்ணாங்க, வீட்டுல பண்ணாங்க பழைய காலங்கள்ல, பிறகு கல்யாண மண்டபங்களில் பண்ணாங்க, அதுலேயும் வந்து பணம் அதிகமாக இருக்கவங்க மிகவும் ஆடம்பரமான கல்யாண மண்டபத்தில் பண்ணாங்க. இந்த திருமணங்களை வந்து ரொம்பவும் வந்து தங்களுடைய அந்தஸ்தை காட்டிக்கிற குறியீடாக பார்க்குற ஒரு மனோபாவம் தமிழ்நாட்டில் அதிகமாயிட்டிருக்குன்னு நினைக்கிறீங்களா?
கண்டிப்பாக கண்டிப்பாக. இப்போ மக்கள் வந்து தங்களோட ஸ்டேட்டஸை காமிக்கிறதுக்காக கல்யாணத்தை வந்து எவ்வளோ கிராண்டாக பண்ண முடியுமோ அவ்வளோ கிராண்டாக பண்ணுறாங்க. அது போக ஆக்சுவலாகவே அந்த ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கிறவங்களுக்கு அது ஒரு போட்டியாக வந்துட்டு இருக்கு. இப்போ எவ்வளோ கிராண்டாக கல்யாணம் பண்ணுறோமோ அது ஒரு போட்டி மாதிரி ஆகிட்டு.
எந்தெந்த மாதிரியான வகைகளில் நீங்கள் வந்து திருமணங்களை புது புது யுக்திகளை கடைபிடிச்சு நீங்கள் செய்றீங்க?
இப்போ நாங்கள் பண்ண இந்த பர்டிகுலர் கல்யாணம் வந்து இட்ஸ் கால் டெஸ்டினேஷன் வெட்டிங்னு சொல்லுவோம். ஸோ டெஸ்டினேஷன் வெட்டிங்னா நாங்கள் எல்லா மக்கள் கெஸ்ட் எல்லாருமே நாங்கள் வந்து ஒரு டெஸ்டினேஷனுக்கு நாங்கள் அவங்கள அசம்பிள் பண்ணி அவங்களுக்கு ஒரு அக்கமடேஷன் இருந்து எல்லாமே நாங்கள் ப்ரொவைட் பண்ணி வி வில் டூ சம்திங் வித் தட்.
டெஸ்டினேஷன் வெட்டிங்ஸ்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல போய் உட்காந்துக்கிட்டு அந்த இடத்துல கல்யாணம் பண்ணுறது, அது வந்து நம்ம மாப்பிள்ளையோ பொண்ணோ இருக்கிற அவங்க பொண்ணு ஊர்லேயோ இல்லை மாப்பிள்ளை ஊர்லேயோ பண்ணாமல் ஒரு காமன் பிளேஸுக்கு போகிறதுங்கிறீங்க.
ஆமாம், காமன் பிளேஸில் எல்லாருமே அசம்பிள் பண்ணி அந்த இடத்துல அவங்களுக்கு பெரிய ஒரு ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி கொடுத்து அங்கேயே ஸ்டே பண்ண வச்சு வி டூ த ஈவெண்ட் ஃபார் தென். கொடைக்கானலில் பண்ணியிருக்கோம், மூணாரில் பண்ணியிருக்கோம், பாண்டிச்சேரி, தென் மகாபலிபுரம் இது ரொம்ப காமனான மகாபலிபுரத்துல நிறைய பண்ணிருக்கோம். சோ ஃபர்தர் டிசம்பர்ல வந்து வி ஆர் பிளானிங் ஃபார் ஐலண்ட் வெட்டிங்.
இதுல வந்து நீங்க பணத்தை நீங்க சொல்ற மாதிரி பணத்தை அதிகமா செலவழிக்கிற கல்யாணங்கள் தான் ஸ்டேட்டஸ் சிம்பிள். ஆனால் பணத்தை வந்து இருந்தாலும் ஒரு எளிமையான திருமணம்ங்கிற ஒரு கான்செப்ட் நீங்க அதை யோசிச்சு பாத்தீங்களா?
டெஃபினிட்டா நாங்க அது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நூத்துல ஒண்ணுதான் நமக்கு இப்படி ஒரு கல்யாணம் பண்ண சொல்லி நம்ம கிளைண்டோ கிஃப்டோ கேட்பாங்க. மற்றபடி நமக்கு ரெகுலராக பண்ணுறது எல்லாமே டோட்டலாக எளிமையான கல்யாணங்கள் தான். அதுலேயே நல்ல அழகான டிஃப்ரெண்டான மெத்தட்ஸை இப்போ அடாப்ட் பண்ணாங்க. ட்ரெடிஷ்னலாக இருந்துட்டு வந்து ஒரு கல்யாணம் டெக்கரேஷன்ல இருந்து கல்யாணத்தோட பிஹேவியர்ல இருந்து நான் வந்து பீப்புள் வந்து அவங்க வந்து மாடர்ன் வேர்ல்டுக்கு தேர் ஸ்டெப்பிங் இன்டு அண்ட் தே வாண்ட் த மாடர்ன் டெக்கரேஷன் த டிசைன் ஸோ எனிதிங் தே ஆர் லுக்கிங் அட் அ வெரி மாடர்ன் ஸ்டேட்.
இந்தியா போன்ற ஒரு வளர்ந்து வர்ற நாடு, பெரும்பாலான மக்கள் ஏழைகளாக இருக்கிற நாட்டில் இந்த மாதிரியான திருமணங்கள் வந்து ஒரு அதை பற்றி நீங்கள் ஒரு தனி மனிதருங்கிற வகையில் எப்படி நினைக்கிறீங்க? அது வரவேற்க தந்தது தானா?
ஒரு விதத்தில் பார்த்தா சார், இந்த மாதிரி ஒரு திருமணம் நடக்கும்போது அட்டன் பண்ணுற கெஸ்ட் ஒரு 1000 பேர் இருந்தால் அந்த திருமணம் மூலமாக சம்பளம் கிடைக்கிற வேலையாளங்க ஒரு 500 பேர் இருக்காங்க, இன்டைரக்ட் லேபர். ஸோ அவங்களோட வாழ்வாதாரமும் இந்த திருமணங்களை நம்பி தான் இருக்குது. ஸோ இந்த பைசா போகிறது மக்களுக்கு தான், வேலை மக்களுக்கு தான் போகிறது. இப்போ ஒரு டெக்கரேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஒரு கல்யாணத்தில் 100 பேர் வேலை செய்திருப்பாங்க, டெக்கரேஷனு கேட்ரிங்கில் ஒரு 150 பேர் வேலை செய்திருப்பாங்க. ஸோ ஐ டோன்ட் சே இது வந்து தப்பான விஷயம்னு சொல்ல முடியாது.
வைபவங்களை நடத்த ஏற்பாடு செய்யும் ஐஸ் ஈவென்ட்ஸ் என்ற நிறுவனத்தின் மார்க்கெட்டிங் மேலாளர் அருண் செல்வராஜன். விளையாட்டு மோசமானால் வினையாகும் என்பார்கள். விளையாட்டுப் போட்டிகளை காண வரும் ரசிகர்கள் விளையாட்டு தங்களுக்கு பிடிக்காத விதத்தில் திரும்பினால் கையில் இருப்பதையெல்லாம் தூக்கி அரங்கில் அடிக்கும் சம்பவங்கள் அடிக்கடி நடப்பதை பார்த்திருக்கிறோம். அப்படி ஒரு சம்பவத்தை கால்பந்து வீரர் ஒருவர் எப்படி எதிர்கொண்டார் என்பது குறித்த பிபிசி இணையதள குறிப்பை தமிழில் தருகிறார் சிவராமகிருஷ்ணன்.
பரபரப்பாக நடைபெறும் கால்பந்து போட்டியின் ஒரு முக்கியமான ஆட்டத்தின் மும்முரமான தருணத்தில் ரசிகர் ஒருவர் ஆடுகளத்தில் இருக்கும் வீரர் மீது வாழைப்பழம் ஒன்றை வீசி எறிந்தால் என்ன செய்வது? ஆட்டத்தை நிறுத்திவிட்டு வீசி எறிந்தவர் யார் என்று தேடி அவரை வசைபாடலாம், நடுவரிடம் முறைப்பாடு செய்யலாம், வீசி எறியப்பட்ட பழத்தை மீண்டும் ரசிகர்களை நோக்கி வீசலாம், அல்லது போனால் போகட்டும் என்று பழத்தை ஓரமாக எரிந்துவிட்டு ஆட்டத்தை தொடரலாம். ஆனால் பார்சிலோனா அணிக்கும் வில்லாரியல் அணிக்கும் இடையே நடைபெற்ற ஒரு ஆட்டத்தில் தன் மீது வீசிய வாழைப்பழத்தை என்ன செய்தார் தெரியுமா? பார்சிலோனா அணியின் வீரர் டேனி அல்வெஸ் அனைவரும் ஆச்சரியப்படும்படியாக வீசப்பட்ட பழத்தை எடுத்தார், உரித்தார், உண்டார். அப்போட்டியில் பார்சிலோனா அணி 3-2 எனும் கோல் கணக்கில் வென்றார்கள் என்பது வேறு கதை. ஆட்டத்தின் முக்கியமான ஒரு தருணத்தில் அவர் ஒரு கார்னர் எடுக்க தயாரான போது பழத்தை எரிந்தார் ரசிகர் ஒருவர். ஆனால் இதற்கெல்லாம் அசராத டேனி அல்வெஸ் அதை கையாண்ட விதம் பலரது பாராட்டையும் வீசிய ரசிகருக்கு ஒரு பதிலடியாகவும் அமைந்தது. ரசிகர்களிடையே இருக்கும் போட்டி மனப்பான்மை மற்றும் தமது ஆதரவு அணி வெல்ல வேண்டும் என்கின்ற வெறி காரணமாக இப்படியாக ஆட்டத்தின் பொழுது வீரர்கள் மீது பலவிதமான பொருட்களை வீசுவது ஸ்பெயினில் புதிது ஒன்றும் இல்லை. ஆனாலும் இதை ஒரு நகைச்சுவை உணர்வோடு கையாள வேண்டும் என்கின்றார் அல்வெஸ் வீசிய பழத்தை அல்வெஸ் உரித்து தின்றவுடன் உடனடியாக பறந்து வந்தது ட்விட்டரில் ஒரு செய்தி. அனுப்பியவர் பார்சிலோனா அணியின் முன்னாள் வீரர் கேரி லினேக்கர். அதிலிருந்த செய்தி அப்படி போடு என்பதே. ஆக மொத்தம் பழத்தை வீசி எறிந்தவருக்கு ஒரு வாழைப்பழம் நட்டம், இன்னா செய்தாரே ஒருத்தல், அவர் வீசிய வாழைப்பழம் சாப்பிட்டு விடல். வள்ளுவர் என்று இருந்திருந்தால் இப்படி எழுதியிருப்பாரோ?
செய்தியை வழங்கியவர் சிவராமகிருஷ்ணன். நிகழ்ச்சியில் அடுத்து வருவது விளையாட்டரங்கம். தயாரித்து வழங்குகிறார் சிவராமகிருஷ்ணன்.
இன்றைய விளையாட்டரங்கத்தில் முதலாவதாக கிளாஸ்கோவில் நடைபெறவுள்ள காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் தொடர்பிலான செய்தி ஒன்றும், இலங்கை கிரிக்கெட் அணியின் துணைத் தலைவராக அறிவிக்கப்பட்டுள்ள லஹிரு திருமான்ன பிபிசியிடம் தெரிவித்த சில கருத்துக்கள் ஆகியவை இடம்பெறுகின்றன. 4 ஒருமுறை இடம்பெறும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் இன்னும் சில வாரங்களில் பிரிட்டனின் கிளாஸ்கோ நகரில் தொடங்க உள்ள நிலையில் அதில் பங்கேற்கும் நாடுகள் தமது அணிகளின் தயார்படுத்தலை தீவிரமாக முன்னெடுத்து வருகின்றன. காமன்வெல்த் அமைப்பில் இருக்கும் பெரிய நாடுகளில் ஒன்றான இந்தியாவின் தடகள அணி இப்போட்டிகளுக்கான தயார்படுத்தலில் எந்த அளவுக்கு உள்ளது, போட்டிகள் தொடங்க இன்னும் 100 நாட்களுக்கும் குறைவான நாட்களே உள்ள நிலையில் இந்திய தடகள அணியின் தேர்வு முடிந்துவிட்டதா என்று அந்த அணியின் ஒரு பயிற்சியாளரான முகமது நிசாமுதீன் அவர்களிடம் கேட்டேன்.
இன்னும் இந்திய அணியின் தேர்வு முடியவில்லை. ஏனென்றால் அடுத்த மாதம் 5ஆம் தேதி லக்னோவில் வச்சிருக்கிற தேசிய விளையாட்டுப் போட்டியிலிருந்து இந்திய அணியை தேர்வு செய்ய இருக்கிறோம். ஏற்கனவே சில அத்லட்டை நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்கோம். அந்த மேட்ச்சர் முடிஞ்சனா இதெல்லாமே ஃபைனலைஸ் பண்ணிடுறோம்.
இப்ப பல நாடுகள் வந்து கிளாஸ்கோ காமன்வெல்த் போட்டிகள்ல யார் பங்கு பெற போறாங்க அப்படிங்கறதெல்லாம் தேர்வு செஞ்சு முழு வீச்சில் பயிற்சி கொடுத்துட்டு பதக்கத்தை மனசுல வச்சு அதை நோக்கி பயணிச்சுட்டு இருக்காங்க. இப்ப இந்திய தடகள வீரர்களை தேர்வு செய்யறதுக்கு இவ்வளவு தாமதம் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் பயிற்சி இருக்கு, அதெல்லாம் உங்க பதக்க வாய்ப்பை பறிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நம்பலையா நீங்க?
இல்ல இல்ல, இது பதக்கம் பறிக்கிற வாய்ப்புகள் எங்களுக்கு இல்லை. ஏனென்றால் ஒலிம்பிக்ஸ் முடிஞ்சதுலேருந்து எங்களுடைய கண்டினியூஸ் தொடர்ச்சியாக பயிற்சி முகாம்கள் வெவ்வேறு இடங்களில் நடந்து கொண்டே இருக்கின்றன. அதனால் அதுல வந்து பயிற்சி முகாமில் தேசிய வீரர்கள் வந்து கலந்துகிட்டு தான் இருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட தடகள வீரர்கள் அவங்களுடைய தேர்வுகளுக்கோசரம் எக்ஸாம்ஸ்க்கோசரம் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ண, பட் எங்களுடைய பயிற்சி முகாம் இந்த நேஷனல் கேம்ப்ஸ் தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்காங்க, எங்களுக்கு அது ஒன்றும் பாதிப்பு இருக்காது.
இல்ல, இப்ப ஒரு காமன்வெல்த் மாதிரி ஒரு விளையாட்டு போட்டிகளுக்கு குறைஞ்சது வந்து ஒரு வருஷமா அது தீவிர பயிற்சி வேணும். இப்ப நீங்க அணிய தேர்வு செஞ்ச பிறகு வந்து உங்களுக்கு வந்து 3 மாசத்துக்கும் குறைவான காலகட்டம் தான் இருக்கு, அது போதும் நினைக்கிறீங்களா?
தாராளமாக. ஏனென்றால் எங்களுடைய தடகளை, அதாவது இந்த ஐடென்டிஃபைட் அத்லீட்ஸோட பயிற்சி முகாம்கள் தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கிறதுனால இந்த ஃபைனலா ஒரு டீம் செலக்ட் பண்ணணும். இதுல ஒரு 2-3 5-6 அத்லீட் வந்து பயிற்சி முகாம் கலந்து கொள்ள வாய்ப்பு அவங்களுடைய எக்ஸாம் அவங்க எஜுகேஷன் நடக்கல. இப்ப அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து இந்த ஃபைனல் செலக்ஷன் 6ஆம் தேதி லக்னோவில் வச்சிருக்கோம். அதனால எங்களுக்கு வந்து அந்த அத்லட் ஏற்கனவே நாங்க ஐடென்டிஃபை அத்லட்டோட இப்ப வர இன்கமிங் இந்த புதிய ஜூனியர் அத்லட் இளைஞர் அத்லட்டும் வர்றதுனால எங்களோட டீம் முழுமைக்கு வரும். ஆனால் பதக்கம் பதிக்கும் இந்த வாய்ப்புகள் வந்து எங்களுக்கு அவங்களுக்கு சாதகமா தான் இருக்கும்.
கிளாஸ்கோ காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகள்ல தடகள பிரிவை பொறுத்தவரை இந்திய அணி வந்து எல்லா பிரிவுகளிலும் பங்கு பெறுதா ட்ராக் அண்ட் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும்?
இல்லை, இப்போ கூட முடியாது. ஏனென்றால் நம்ம எத்தனை குவாலிஃபிகேஷன் மார்க் தகுதி போட்டிகளில் அவங்க வந்து தன்னுடைய இலக்கை அடையணும். அப்படி அடைஞ்சா ஏற்கனவே நாங்கள் வந்து காமன்வெல்த்து இப்போ 2010 கலந்துக்கிட்ட மாதிரி அது இந்தியாவில் நடந்ததுனால எல்லா போட்டிகளும் கலந்து கொள்ள வாய்ப்புகள் இருக்கு. பட் இங்கே கிளாஸ்கோல நடக்கிறதுனால குவாலிஃபிகேஷன் யார் யார் பண்ணுறாங்களோ அவங்கள மட்டும் இருந்தாலும் 100 மீட்டர் 200 மீட்டர் இதில் வந்து வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். தொடர்ச்சியாக இந்தியாவுக்கு சாதகமான 400 மீட்டர் 800 மீட்டர் 10,000 மீட்டர் அப்புறம் நீளம் தாண்டுதல் அப்புறம் ட்ரிபிள் ஜம்ப் அப்புறம் ஹை ஜம்ப் இந்த மாதிரி சில போட்டிகளில் வாய்ப்புகள் இருக்காதுன்னு நினைக்கிறேன்.
இப்போ ஆடவர் பிரிவு மகளிர் பிரிவு இரண்டிலுமே இந்தியாவினுடைய ஃபுல் டீம் பங்கு பெறுமா கிளாஸ்கோல?
இல்லை சார், ஃபுல் டீம் பங்கு பெறுக்க வாய்ப்பு கிடையாது. இந்தியா பார்ட்டிசிபேட் பண்ண அளவுக்கு பார்ட்டிசிபேட் கண்டிப்பாக பண்ணுவாங்க.
இந்திய தடகள அணியின் ஒரு பயிற்சியாளர் முகமது நிசாமுதீன். அடுத்து கிரிக்கெட் செய்தி ஒன்று. இலங்கை கிரிக்கெட் அணியின் துணைத் தலைவராக லஹிர் திருமான்ன நியமிக்கப்பட்டுள்ளார். இலங்கை அணி இங்கிலாந்துக்கு எதிராக விளையாட விரைவில் இங்கு வரவுள்ள நிலையில் அவர் பிபிசியின் சிங்கள சேவையின் சரோஜ் பத்திரனவிடம் பேசினார்.
I played my debut test match back in 2011 against England. So it's a wonderful opportunity for us because we are playing Ireland first.
நான் எனது டெஸ்ட் வாழ்க்கையை இங்கிலாந்தில் தான் 2011 தொடங்கினேன். நாங்கள் முதலில் அயர்லாந்து அணிக்கு எதிராக ஆடுகின்றோம். அந்த அணியில் பல இளைஞர்கள் இருக்கின்றார்கள். எம்முடன் ஆடுவது அவர்களுக்கும் ஒரு நல்ல அனுபவத்தை கொடுக்கும். எமக்கும் இங்கிலாந்துக்கு முன்னராக போட்டிகளுக்கான தயார்படுத்தலுக்கு இது பெரிதும் உதவும். குறிப்பாக நாங்கள் பயணம் செய்ய உள்ள காலப்பகுதியில் இங்கிலாந்தில் உள்ள காலநிலைக்கு ஏற்ற வகையில் விளையாடுவதற்கு அயர்லாந்துடனான ஆட்டம் எமக்கு பெரிதும் உதவும். இங்கிலாந்தில் அவர்களுக்கு எதிராக விளையாடுவது எவ்வளவு கடினம் என்பதையும் நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம். அதற்கேற்ற வகையில் எங்கள் உத்தியையும் ஆட்டத்தையும் வடிவமைப்போம் என்றார் இலங்கை அணியின் துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள லஹிரு திருமான்ன.
விளையாட்டரங்கம் தயாரித்து வழங்கியவர் சிவராமகிருஷ்ணன். நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் முன்பாக ஓரிரு தலைப்புச் செய்திகள்.
யுக்ரைனிய நெருக்கடியை தீர்க்கும் நோக்கிலான சர்வதேச உடன்படிக்கையை ஏற்க ரஷ்யா தவறிவிட்டதாக குற்றம் சாட்டி அந்நாட்டுக்கு எதிராக மேலும் பொருளாதார தடைகள் பற்றிய விவரங்களை அமெரிக்கா வெளியிட்டுள்ளது. எகிப்தில் தடை செய்யப்பட்டுள்ள முஸ்லிம் சகோதரத்துவ இயக்கத்தின் தலைவரான முகமது ஃபாஹீதும் அந்த இயக்கத்தின் ஆதரவாளர்கள் கிட்டத்தட்ட 700 பேருக்கும் மரண தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்று நீதிபதி ஒருவர் பரிந்துரை செய்துள்ளார்.
தென்கொரிய அதிபர் பார்க் கன் ஹே மீது வடகொரியா தொடுத்துள்ள வாய்மொழியான தாக்குதல் ஆபாசமானது, வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது என்று கூறி தென்கொரியா வன்மையாக கண்டித்துள்ளது.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழ் ஓசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். வணக்கம் நேர்களே.